Continuing our study on all that Jesus taught.
நம்முடைய வேதபாடம் இயேசு போதித்த அனைத்தும் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்தின் அடிப்படையாக கொண்ட ஒரு வேத பாட தொடர். அந்த தேவனுடைய பெரிய கட்டளை நாம் பார்க்கிறோம், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதியாரும் சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தவன் ஞானசாரம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவற்றையும் அவர் கை கொள்ள முடியாது போதியுங்கள் என்று சொல்கிறார். இயேசு கட்டளை யாவற்றையும் நாம் போதிப்பது அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கொடுத்துட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் அதை போதிக்க வேண்டும். நாம் ஜனங்களை இந்த கீழ்ப்படுதலுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தேவனுடைய இருதயத்தை நாம் திருப்திப்படுத்த முடியும். இயேசு போதித்த அனைத்துக்கும் கீழ்ப்படப்பட முடியாது. இதிலே மிக குறைவாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமான ஒரு சாட்சியை பொதுவாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் எவ்வளவோ அன்பு இல்லாமல் இருக்கிறது, பிணக்குகள் கிறிஸ்தவ மத்தியிலே காணப்படுகிறது, எவ்வளவு தாழ்மை குறைவு காணப்படுகிறது அநேக தேவனுடைய ஊழியர்கள் மத்தியிலே, எவ்வளவு பாவமும் பண ஆசையும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலேயும் தேவனுடைய ஊழியர் மத்தியிலேயும் காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கட்டளை யாவையும் இன்றைக்கு உண்மையாய் தேவனுடைய ஊழியர்களாலே போதிக்கப்படவில்லை. இதைத்தான் நாம் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடரிலே நாம் ஏற்கனவே பல காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு கட்டளையிட்ட காரியங்கள், அவர் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பேசின முதல் வார்த்தைகள், அது பிசாசை பார்த்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை கேட்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து நாம் கேட்க வேண்டும். மத்தேயு 4 அதிகாரம் அங்கே வேதவசனத்தை வேதவசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் பிசாசினாலே அவன் தவறாய் வேதவசனத்தை மேற்கோள் காட்டும் பொழுது நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். அடுத்தது நாம் தேவனை சோதிக்க கூடாது. புத்தியினமாக தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை உரிமை கூறக்கூடாது. பிறகு ஆவியிலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதை மத்தேயு 6:4-10 நாம் வாசிக்கிறோம். இங்கிருந்து தொடர்ந்து நாம் மேலே போவோம். யோவான் ஸ்நானகன் அவருடைய பிரதானமான செய்தி அது மத்தேயு 3:2 வாசிக்கிறது போல, மனதிரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்தான் தீர்க்க தரிசிகளிலே கடைசியா இருக்கிறவர். இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா இருக்கிறவர். அவர் வழியை திறக்கிறவர். ஒரு புது உடன்படிக்கையை தேவன் மனிதனோடு கூட செய்கிறார் அல்லவா, அதற்கு வழியை ஆயத்த பண்ணுகிறவர். எல்லா ஜாதியாரையும் தேவனோடு கூட உள்ள ஒரு புது உறவு, தேவனை தகப்பனாய் கொண்டிருக்கக்கூடிய உறவுக்கு கொண்டு வருகிறார். ஆக இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்தியானது மனம் திரும்புங்கள். மனம் திரும்பு என்று சொன்னால் திரும்ப வேண்டும். இந்த விளக்கம் இதை ராணுவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ராணுவத்தில் சொல்லக்கூடிய கட்டளை அபவுட் டர்ன் என்று சொல்லுகிறார்கள், முழுமையாய் திரும்பு என்று சொல்லுகிறார்கள். ஒரு போர் வீரன் முன்னாக நிற்கிறார். அங்கே சார்ஜென்ட் மேஜர் அவர் சொல்லுகிறார், அவர் அந்த மைதானத்திலே அபவுட் டர்ன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது 180 டிகிரி திரும்புகிறார். இப்பொழுது அவருடைய முதுகு அவர் ஏற்கனவே சந்தித்த திசையை நோக்கி மாறுகிறது. இப்பொழுது அவருடைய முதுகு இருந்த திசையை நோக்கி இப்பொழுது முகம் பார்க்கிறது. இதுதான் மனம் திரும்புவதற்குரிய அருமையான ஒரு விளக்கம். மனம் திரும்புவது, நம்முடைய மனதிலே நாம் திரும்ப வேண்டும். ஆங்கிலத்திலே ரிப்பன் என்கிற வார்த்தையானது பல பாஷைகளில் சொல்லப்பட்டது போல தெளிவாக அது வெளிப்படுத்தவில்லை. அங்கே மனம் திரும்ப என்ற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. மனம் திரும்புதல், மைண்ட்லிருந்து மனதிலே திரும்புவது, இதுதான் அதனுடைய பொருள். மனதிலே ஒரு அபவுட் டர்ன், இதுதான் யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இஸ்ரேல் தேசத்தை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரேல் தேசம் எவ்வளவோ பூமிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாடு முழுதுமாக அவர்களுக்கு தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுவார்கள் என்ற வாக்குத்தம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டு என்ற வாக்குத்தம் இல்லை. பரலோக வாழ்க்கை இந்த பூமியில நீங்க வாழ முடியும் என்கிற வாக்குத்தம் அவர்களுக்கு இல்லை. எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் தான். அவர்கள் வாக்குத்தம் பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள் உபாகம் 28 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம், சரீர ஆரோக்கியம், அநேக பிள்ளைகள், அவளுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், அவளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கால்நடைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே அவர்கள் மிகுந்த செழிப்பாய் மாறுவார்கள், கடன் வாங்க மாட்டார்கள், எப்பொழுதுமே சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேசம் ஒன்று கொடுக்கப்படும், அதுதான் கானான் தேசம், இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எல்லா ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தது. அவருடைய முகமானது முற்றிலுமாக பூமிக்குரிய காரியங்கள் மேலே பதிக்கப்பட்டிருந்தது. எல்லா நேரங்களிலேயும் யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது மனம் திரும்புங்கள், இதிலிருந்து நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து நீங்கள் திரும்புங்கள் என்றால் இப்பொழுது ஒரு புது ராஜ்யம் வருகிறது. அதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். பூமிக்குரிய தேவைகள் இரண்டாம் தரமாய் போய் விடுகிறது. சரீர ஆரோக்கியம் கூட இரண்டாம் தரம் தான். பொருளாதார ஆசீர்வாதம் அது முக்கியமற்றதாய் மாறிவிடுகிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பி பாருங்கள். இப்பொழுது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேவங்களுக்கு கொடுக்க போகிறார். பரலோக ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்பார். பூமிக்குரிய பிள்ளைகள் என்று மட்டுமல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய பரலோக தேசம் உங்களுக்கு இருக்கும் சுதந்திரிப்பதற்கு. பூமிக்குரிய தேசம் அல்ல பிரதானமாக. ஆகவே மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். திரும்புங்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் இன்னும் வரவில்லை, அது அருகாமையிலே வந்திருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, அது வரப்போகிறது. பெந்தகோஸ்த நாளில் வரப்போகிறது. நாம் இங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 4:12 வாசிக்கிறோம். யோவான் அங்கே 20 காவலில் வைக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இயேசு அதை கேள்விப்பட்ட பொழுது அவர் கலிலேயா விட்டு போனார். நாசரத்தை விட்டு அவர் நாசரத்திலிருந்து 30 வளர்ந்தார். அவர் கப்பர்நோகுமிலே அவர் ஒரு வீட்டை வாடகை எடுத்தார். அது கடற்கரை அருகிலே உள்ளதான ஒரு பட்டணம். அதற்கு பிறகு 14 வாசிக்கிறோம், பிறகு அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். யோவான் என்ன வார்த்தையை பிரசங்கித்தார், அதே வார்த்தையை பிரசங்கிக்கிறார். 17 மத்தேயு 4:17 மன திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அந்த ரிலே ரேஸ் தொடர் ஓட்ட பந்தயத்திலே யோவான் முதலாவது ஓடுகிறார். இப்பொழுது அந்த கோலை இயேசுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இயேசு அவர் அதே செய்தியை பிரசங்கிக்கிறார். மன திரும்புங்கள். இயேசு பரலோகத்திற்கு போன பிறகு அப்போஸ்தலன் பேதுரு அந்த கோலை எடுத்துக்கொண்டு இயேசுவினுடைய கையிலிருந்து வாங்கிக் கொண்டு இப்போ அதே செய்தி அவர் பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். அவர் பெந்தகோஸ்த நாளிலே ஜனங்களை பார்த்து மன திரும்புங்கள், அவரை பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அது என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளத்திலே பெற்றுக் கொள்வது. இப்பொழுது வந்துவிட்டது இந்த ராஜ்யம். யோவான் சொன்னார் அது வரப்போகிறது என்று சொன்னார், அது சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறார். ஒருமுறை இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, ஆனால் சுற்றிலும் ஜனங்களிடத்தில் அவர் இல்லை. அது பெந்தகோஸ்த நாளிலிருந்து நடக்கப் போகிறது. 120 பேர் அங்கே பரிசுத்தான் அபிஷேகத்துக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வந்து நிரப்பினார். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. பிறகு அந்த ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அது சரீர பிரகாரமாக சுகமாகுதல் அல்ல, பொருளாதார ஆஸ்திகள் அல்ல. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இதுதான் பிரசங்கிக்கப்படுகிறது. அநேக கிறிஸ்தவ பிரசங்கங்கள் இதுதான் பிரசங்கிக்கிறார்கள். இது ஒரு வஞ்சனை. நான் இதை வெளிப்படையாய் சொல்லட்டும், அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அதை ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தமும் சந்தோஷமா இருக்கிறது. மத்தேயு தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். மற்ற சுவிசேஷங்களே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக யோவான் பிரசங்கிக்கிறார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறார். அதே காரியம் மத்தேயு மற்ற சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறார். மார்க் 1:15. நீங்கள் மார்க் 1:15 யோவான் சொன்ன வாசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது மனதிரும்புகள். மத்தேயு 3:2 பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்கிறார். இது தெளிந்தெளிவாக நமக்கு விளக்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ரெண்டும் ஒன்றுதான். சில கிறிஸ்தவர்கள் இதை வித்தியாசப்படுத்தி பிரசங்கிக்கிறார்கள் என்றால் வேதத்தை அவர் நன்றாக விளங்கிக் கொள்ளவில்லை, நன்றாக படிக்கவில்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அதுதான் தேவனுடைய பரலோக ராஜ்யம். ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யமானது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வாசிக்கிறோம். அது புசிப்பும் அல்ல அல்லது பூமிக்குரிய காரியங்கள் எதுவும் அல்ல என்று சொல்கிறார். அது ஆஸ்திகளோ பொருளாதார ஆஸ்திரமோ குணமாக்குதலோ பூமிக்குரிய ஆசீர்வாதமோ அல்ல. தேவனுடைய ராஜ்யமானது பரலோக ராஜ்யம். அது பிரதானமாக நீதி, தேவனுடைய நீதி முதலாவதாக. அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நீதி நம்முடைய கணக்கில் வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு உள்ளே பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நீதியே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதோடு மட்டுமல்ல சமாதானம், உள்ளான சமாதானம் பிரதானமாக பரிசுத்தாவினால் கொடுக்கப்படக்கூடிய சமாதானம். பதற்றமில்லை, பயமில்லை, மன அழுத்தம் இல்லை, அதேரியம் இல்லை, கெட்ட மனப்பான்மை இல்லை, வெளியே சமாதானம். எல்லா மனிதரோடும் கூட நாம் ஜனங்களோடு சண்டை போடுவதில்லை, எதற்காகவும் சண்டை போடுவதில்லை. அதோடு கூட பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், நமக்கு உள்ளான ஒரு சந்தோஷம், அது நம்மை அதேரியத்திலிருந்தும் மனசோர்விலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறது. பரிசுத்தாவிக்குள்ள உள்ள சந்தோஷம், இதுதான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. அது கிறிஸ்தனுடைய வாழ்க்கை ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது பரிசுத்தாவியின் மூலமாக. இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக வாழ்க்கை பூமியிலே காணப்படுகிறது, நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இதைத்தான் இயேசுவும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கித்த முதல் செய்தி இதுதான், மன திரும்பங்கள். மத்திய சுவிசேஷத்திலே நாம் அவர் பிரசங்கித்த முதல் காரியம் அதுதான், மன திரும்பங்கள், தேவனுடைய ராஜ்யம் அல்ல பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது ஏற்கனவே பெந்தெகோஸ்து நாளிலே வந்தப்பட்டது. இப்பொழுது நாம் ஏதோ வரப்போ இங்கே இருக்கிறது என்று சொல்ல வரப்போ அருகாமையில் இருக்கிறது சமீபித்திருக்கிறது என்றால் ஏற்கனவே வந்துவிட்டது என்று நாம் பிரசங்கிக்க வேண்டும். மார்க்க சுவிசேஷம், மார்க்க சுவிசேஷம் இயேசு பேசுகிறார். மார்க்கு 9 அதிகாரத்திலே சில ஜனங்களோடு கூட சொல்லுகிறார். 1 வசனத்திலே அங்கே அவருக்கு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நிற்கிறவர்களை சிலரை பார்த்து சொல்லுகிறார், இங்கே ஒரு சிலர் நிற்கின்ற கொண்டிருக்கிறீர்கள், எல்லாரும் அல்ல, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நிற்கிறவர்களை ஒரு சிலர் நீங்கள் அந்த நாளுக்கு முன்பாக மறிக்க மாட்டீர்கள், ஆனால் இங்கே நிற்கிறவர்களை சிலர் மறிக்க மாட்டீர்கள். அங்கே வயதானவர்கள் இருந்தார்கள், வாலிபர்களும் இருந்தார்கள். ஆகவே உங்களிலே ஒரு சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையோடு கூட வருவதை காணும் வரை மறிக்க மாட்டீர்கள். ஆகவே அது 2 வருகை, தேவனுடைய மகிமை பூமியானது சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனுடைய மகிமையானது பூமியை நிறைந்திருக்கும். அது எதிர்காலத்தில் வரப்போகிறது, யாரும் அந்த நாட்டில் கேட்டோம் என்று இந்த நாட்டில் இல்லை. ஆகவே இயேசு அதை குறித்து 2 வருகை குறித்து சொல்லவில்லை, ஆனால் சிலருடைய வாழ்க்கையினுடைய ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலேயே அதை பார்ப்பார்கள் என்று சொல்கிறார். இதுவரை அவர்கள் பார்க்கவில்லை, அதுவரை அவர்கள் பார்க்கவில்லை, அந்த பூமியில் யாருமே அதை பார்க்கவில்லை. எப்பொழுது எப்பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வந்தது, இங்கே அவர் சொல்லியிருக்கிறாரே 9 அதிகாரம் மார்க் 9:1 அந்த பதில் என்ன, மீண்டுமாய் அவர் பரலோகத்துக்கு செல்வது முன்பதாக அப்போஸ்தலர் நடபடி 1 அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். 10 கழித்து நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டார், பலனை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் மார்க் 9:1 வசனத்தினுடைய நிறைவேறுதல். ஆனால் பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பாக சிலர் மறித்து விட்டார்கள், ஆனால் சிலர் அங்கே இருந்தார்கள், அவர்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் பெந்தெகோஸ்து நாளிலே பூமியிலே வரும்பொழுது உயிரோடு இருந்தார்கள். ஆக வேதத்தை வேதவசனத்தோடு ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இதுதான், இதை நாம் அறிவிக்கோம் என்று உணர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக கடைசி நாட்களில் சம்பந்தப்படுத்தப்பட்டு சொல்லும் பொழுது மத்தேயு 24 அதிகாரம் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். 2 வருகை குறித்து அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 24:14 வசனம் அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த காரியங்கள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகையினுடைய அடையாளம் என்ன, முடிவு ராஜ்ய எப்பொழுது முடியும் என்று கேட்கிறார்கள். அவர் பல காரியங்களை சொன்னார், அதுல ஒன்று என்ன சொன்னார் என்றால், 14 வசனத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்றால் என்ன, நம்மளே அநேகர் நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே, தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய இருதயத்திலே, பரலோகம் வந்து மக்களுடைய இருதயத்திலே தங்குகிறது, வாசம் பண்ணுகிறது. இது முழு உலகத்துக்கும் பிரசங்கப்படும், முழு உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அல்ல, நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவரை 1 அல்லது 2% ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது ஒரு சாட்சியாக அறிவிக்கப்படும் எல்லா ஜாதிகளுக்கும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்கிறார். நான் இதிலே உற்சாகப்படுத்தப்படுகிறேன், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமானது பிரகடனப்படுத்தப்பட போகிறது, அறிவிக்கப்பட போகிறது. ரோமர் 14:17 வாசித்தம் அல்லவா, நீதி பரிசுத்தாவிலே நீதியினுடைய சுவிசேஷம், சமாதானத்தினுடைய சுவிசேஷம், பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தினுடைய சுவிசேஷம். அநேகர் இதை அறிவிக்கிறார்கள், இன்றைக்கு பாடலும் பாவமளிப்பை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து பிரசங்கிப்பதில்லை, என்னை பொறுத்தவரை அது ஒரு கோப்பையை சுத்தம் பண்ணது போல. என்னுடைய பையன் வருகிறான், அப்பா எனக்கு ஒரு பால் தாருங்கள் என்று சொல்லி ஒரு அசுத்தமான கோப்பையை கொடுக்கிறான், அதான் இருதயம். நான் முதலாவது என்ன செய்வேன், அந்த கோப்பையை நான் கழுவேன், உடனே நான் பாலை ஊற்ற மாட்டேன், அழுக்கான கோப்பையை கழுவேன், அந்த கழுப்பை அந்த கோப்பையை நான் முழுமையாக கழுவேன். அதற்கு பிறகு அதனுடைய நோக்கம் என்ன, அவனுக்கு மீண்டுமாய் ஒரு வெறும் கோப்பையை கொடுக்க மாட்டேன், அதை பாலிலே பாலை ஊற்றி கொடுப்பேன். ஆகவே கிறிஸ்தவத்திலே வரும்பொழுது அவர் நம்மிடத்திலே செய்யக்கூடிய முதல் காரியம் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார், பாத்திரத்தின் உள்ளே சுத்தம் பண்ணுகிறது போல. அப்படியே நான் கொடுத்து விடுகிறேனா, இல்லை, அவர் அதை எதிலே நிரப்புகிறார், கிறிஸ்துவின் நீதியினாலே நிரப்புகிறார். தேவனுடைய சமாதானத்தை நிரப்புகிறார், சந்தோஷத்தினாலே பரிசுத்தாவின் மூலமாய் அவர் நிரப்புகிறார். இதுதான் சுவிசேஷம். நாம் கிறிஸ்து இருதயத்தை மட்டும் சுத்தம் பண்ணுவார், ஒரு கோப்பை மட்டும் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் வெறும் பாத்திரத்தை தான் மக்களுக்கு கொடுக்கிறோம், வெறும் கோப்பை தான் கொடுக்கிறோம். அநேகர் இப்படி செய்கிறார்கள், மக்களுக்கு திருப்தி இல்லை. ஆனால் பாத்திரம் சுத்தமாக இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. ஓ, வெறுமையா இருக்கக்கூடிய கோப்பையினால் என்ன பிரயோஜனம்? மகனே, நான் சுத்தம் பண்ணி விட்டேன், இதை கொடுக்கிறேன் என்று சொன்னால் மனம் பதறி போய் விடுவான். ஓ, நீதிக்கே நீதியின் மேலே உனக்கு தாகம் இருக்கிறதா, பசி இருக்கிறதா? அநேகர் இதற்கு பசியும் தாகம் இல்லை, ஆகவே தான் வெறும் பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்படி நாம் அதை சித்தரிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பரிசுத்தாவே பூமிக்கு கொண்டு வருகிறார். தலையீழா வைக்கக்கூடிய ஒரு கோப்பையை நீங்கள் பார்க்கிறீர்கள், வைத்திருக்கக்கூடிய கோப்பை, நீங்கள் அதிலே தண்ணீரை ஒரு பாத்திரத்திலிருந்து ஊற்றுகிறீர்கள். பரிசுத்தாவியனுடைய ஊற்றுதல் நிறைவு இப்படிதான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. காலங்களிலே தண்ணீர் ஊற்றப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது வந்தார், அநேகரை ஆசீர்வதித்து சென்று விட்டது. ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் மோசே வனாந்திரத்திலே மக்கள் நடத்தும் பொழுது. ஆனால் மோசேனுடைய உள்ளம் அது அசுத்தத்தினால் நிறைந்திருந்தது. அவர் கோபப்பட்டார், அவர் தன்னுடைய சொந்த கைகளால் எழுதி கொடுத்த கற்பலைகளை போட்டு உடைத்தார். இன்றைக்கு அதனுடைய சம்பந்த அதற்கு இணையான காரியம் என்னோட கிழிப்பது. அந்த கற்பலைகளை வாங்கி அதை உடைத்தார், ஏன்னா கோபப்பட்டார். கோபப்பட்டு வேதத்தை கிழிப்பார்களா? நீங்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் வேதத்தை கிழிப்பீர்களா? இல்லை, மோசே அப்படி செய்தார். இரண்டாவது கோப்பையின் உள்ளே அசுத்தம் இருந்தது. அவர் பரிசுத்தாவியால் ஊற்றப்பட்டார், அநேகரை திரளான மக்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய பாத்திரம் உள்ளே அங்கே அசுத்தமாயிருந்தது. தாவீதனுடைய கோப்பையும் கூட உள்ளே அசுத்தம் இருந்தது. கோலியாத்தை கொன்றார், ஆனால் உள்ளே விபச்சாரம் இருந்தது. இப்படிதான் சிம்சோன், பழைய மக்கள் பரிசுத்தாவியன் அவர் மீது வந்தார். யோவான் ஸ்நானன் கூட பரிசுத்தாவியன் அவர் மீது வந்தார், அங்கே வந்தார். ஆனால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தாவியன் மீது வந்தார். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவர்தான் உண்மையான மேசியாவா என்று இயேசுவை சந்தேகப்பட்டார். நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏனால் அவருடைய பாத்திரத்தின் உள்ளே விசுவாசம் நிரப்பப்படவில்லை. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர் இந்த தலைகளாய் வைக்கக்கூடிய அந்த கோப்பையை நேராக்கினார், பரிசுத்த ஆவியானவரை உள்ளே ஊற்றுகிறார் அந்த ஒரு இருதயம். அதுக்கு பிறகு அது நிரம்பி வழிகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ளதான பார்த்தது போல நிரம்பி விழுந்து அநேகரை ஆசீர்வதிக்கிறது. ஆனால் விசுவாசியின் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவத்தன்மையான நதிகள் என்று வாசிக்கிறோம். இந்த ராஜ்யத்தை தான் இயேசு தீர்க்கதரிசனமாய் சொன்னார், பெந்தெகோஸ்தே நாளிலே இது வரும் என்று சொன்னார். ஆகவே தான் இயேசு சொன்னார், கடைசி நாட்களிலே அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே யோவான் 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 38 வசனம், வேதவசம் சொல்லுகிறபடி அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். விசுவாசிக்கிறோட உள்ளத்திலிருந்து அது அதுவரை நடக்கவில்லை, பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பாக நடக்க முடியவில்லை. ஆகவேதான் யோவான் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று வாசிக்கிறோம். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை, இன்னும் இந்த விதத்திலே அது அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படவில்லை. இயேசு மறிக்க வேண்டியிருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது, அவர் பிதாவுக்கு முன்பாக அந்த அர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது மட்டுமே மனிதர்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட முடியும். பழைய ஏற்பாட்டுடைய மக்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படவில்லை. சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம், அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, அவ்வளவுதான். சங்கீதம் 103:1-2 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அவள் இருதயமானது சுத்திகரிக்கப்படவில்லை. இன்றைக்கு என்னுடைய பாவங்களும் மறைக்கப்படவில்லை, மூடப்படவில்லை, ஆனால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கீழே அழுக்குகள் இருக்கிறது, மேலே ஒரு ஷீட்டை போட்டு விட்டோம், அந்த ஷீட்டை தூக்கி பார்த்தால் உள்ளே அழுக்கு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே அவள் இருதயமானது மூடப்பட்டது பாவத்திலிருந்து, சுத்திகரிக்கப்படவில்லை. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த கொடுக்க முடியவில்லை. இப்போது கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், பிதாவினத்தில் ஏறி போயிருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களும் நாம் அதை அறிக்கை செய்தால் சுத்திகரிக்கப்பட முடியும். மன்னிக்கப்படாத பாவங்கள், அறிக்கையிடாத பாவங்கள் மன்னிக்கப்படாது. எந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று கேட்டீர்களானால், நீங்கள் அறிக்கைப்படாத பாவங்கள், நீங்கள் மனம் திரும்பாத பாவங்கள், ஆகவே அது மன்னிக்கப்படாது. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை செய்தால் ஒவ்வொரு பாவமும் சுத்திகரிக்கப்பட முடியும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், அந்த கோப்பையை மேலே சரியாக நிமித்தி விட்டார், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவர் உள்ளே ஊற்றுகிறார். முதலாவதாக அது நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பலப்படுத்துகிறது. நம்முடைய நிரம்பி ஒழிக்கிறது. நம்முடைய கிரிகளிலே, நம்முடைய செய்கையிலே மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களும் தேவ சித்தத்தை செய்யும்படியாக நாம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அவங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போடவில்லை என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டு ஊழியமாயிருக்கும். இந்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முதல் படி என்னவென்றால், நாம் வாசிக்கிறோம் இயேசுடைய வார்த்தைகள், இயேசு கட்டளையிட்ட யாவையும் போதித்த யாவையும். மத்தேயு 4:17 வாசிக்கிறோம், மனந்திரும்ப என்கிற வார்த்தை முதலாவது வார்த்தை, திரும்புங்கள், திரும்புங்கள். நீங்கள் உலக காரியங்களை தேடுவதிலிருந்து திரும்புங்கள். நம்முடைய காரியத்தில் அப்படி மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அர்த்தவில்லை. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்ல, மேற்கொள்ளும்படியாக தான், ஜெயங்கொள்ளும்படியாக பரிசுத்த உதவி செய்கிறார். ஆகவே எப்பொழுதுமே நாம் வண்டிக்கு முன்பாக குதிரை கட்ட வேண்டும், குதிரைக்கு முன்பாக வண்டியை கட்டக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தாரமாட்டவரே, அப்பொழுது நான் பாவத்தை மேற்கொள்ள முடியுமாண்டவரே, அப்பொழுது பாவத்தை விட்டு நான் திரும்ப மாட்டவரே, அவனுடைய மனப்பான்மையிலே நான் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறதா? நான் ஒவ்வொரு பாவத்தையும் நான் விட்டுவிட வேண்டும், தேவனுக்கு கனவீனப்படுத்துகிற ஒவ்வொரு காரத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று உங்களுக்கு மனப்பான்மை இருக்கிறதா? இதற்கு பல ஆண்டுகளாகலாம், அந்த இடத்திற்கு வருவதற்கு பல ஆண்டுகளாகலாம், அது பொருட்டல்ல. ஆனால் எப்பொழுதுமே உங்களுடைய மனப்பான்மை, நீங்கள் மனம் திரும்புகிற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். மெய்யான மனம் திரும்புதல், கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம், இதுதான் ஆரம்ப கட்டம். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நிலைக்கு வருகிறோம். எபிரேயர் 12:1-2 சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்தை போல இருக்கிறது. நாம் ஆரம்ப நிலத்துக்கு எப்படி வர முடியும்? மனம் திரும்புதல் மூலமாக. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு திரும்புவது. இந்த செய்தியானது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை சுவிசேஷ செய்திகளை மனம் திரும்பல் அடிப்படையில் கேட்கிறீர்கள். அநேக பாடல்களை நீங்கள் பாருங்கள், பாடல் புத்தகங்களை பாருங்கள், எத்தனை பாடல்கள் மனம் திரும்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். மிகமாய் குறி பார்ப்பதற்கு அரிதா இருக்கிறது, குறைவு. எல்லா பாடல் அநேக பாடல்கள் விசுவாசி 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 என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கே மகிமை, அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை ஒருவரை சொல்லுகிறது, கொடூரமான பாவியும் விசுவாசிக்கப்படும் பொழுது அவன் கழுவப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவன் மன்னிப்பை பெறுகிறான் என்று வாசிக்கிறோம். நான் அதை ஒற்றுக்கொள்வதில்லை. ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திலே இருக்கிறான், அவன் மிகவும் கொடூரமான பாவி, அவன் சுவிசேஷத்தை அவன் முதலாவது கேட்கிறான், சுவிசேஷம் தெரியாது, ஆனால் அவன் இந்த பாடலை கேட்கிறான், நான் கொடூரமான பாவி என்று சொல்கிறான். கொடூரமான பாவி உண்மையாலுமே விசுவாசித்தால் என்ற பாடலை கேட்கிறான். அந்த நேரத்திலிருந்து அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். ஓ, அவ்வளவுதானா, நான் விசுவாசிக்கிறேன், ஆம் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக பாவத்துக்காக மறித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். அவன் மன்னிக்கப்பட்டு விட்டானா? அவன் மனந்திரும்பலையில் நான் மன்னிக்கப்பட முடியாது. ஆகவே கொடூரமான பாவி அவன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவன் விசுவாசிக்கிறான். இது மனம் திரும்பாத பாவி அவன் சொல்லப்பட வேண்டும், அவன் மனதிற்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும். அதைத்தான் பேதுரு மிகவும் தெளிவாய் சொன்னார் பெந்தெகோஸ்தே நாளிலே, மனம் திரும்புங்கள். பவுலும் சொல்லுகிறார் எல்லா இடங்களிலேயும். அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம், நான் அப்போஸ்தலர் 20:21 வாசிக்கிறோம், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் சாட்சியாக யூதருக்கும் கிரேக்கருக்கும் அறிவிக்கிறேன். ஆகவே சுகத்துக்கு நேராகவோ குணப்படுவதற்கு நேராகவோ மனம் திரும்புதல் அல்ல, தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புதல், தேவனுக்கு நேராக மனம் திரும்புதல். தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் என்றால் இல்லை, இது பொய்யான சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இங்கே என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்புதல் எதற்காக? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும். தேவனுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியத்தையும் விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக, தேவனை நோக்கி நான் மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். பவுல் தெசலோனிக்கே எழுதும்பொழுது சொல்கிறார், 1 தெசலோனிக்கே 1:1 அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே வந்தது, அப்பொழுது நீங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பினீர்கள் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கே 1:9 வாசிக்கிறோம், நீங்கள் மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று வாசிக்கிறோம். விக்கிரம் என்றால் என்ன? அது உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய ஆஸ்தியா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய காரா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எதுவானாலும் அந்த தேவனுடைய இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளலாம், அதுதான் விக்கிரகம். ஆண்டவர் அந்த விக்கிரத்தை விட்டு மனம் திரும்ப என்று சொல்கிறார். இங்கே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். எதெல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையா இருக்கிறவராக, முதலாக இருக்கிறவராக தடை செய்கிற காரியமா இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு விக்கிரகம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது பூமிக்குரிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், பூமிக்குரிய தேவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். நாம் இதை குறித்து நிச்சய முடிவுகளா இருக்கலாம். நீங்கள் பூமிக்குரிய தேவைகளிலே ஒரு காலம் உங்களுக்கு குறை வராது. தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் தேவனை முதலாவதாக தேடும் பொழுது தேவன் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேர் என்று சொல்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிதான் வாழ வேண்டும். இது துக்கமான விஷயம் என்னவென்றால், பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரீர சுகமே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அது உண்மையல்ல. ஏனென்றால் அநேக கிறிஸ்தவ இல்லாதவர்களும் அவர்கள் இதை காட்டிலும் அதிகமாக சொத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது அவருக்கு, கிறிஸ்தவர்களை காட்டிலும் அவர்களுக்கு. அது என்ன நிரூபிக்கிறது என்று சொன்னால், அது சுவிசேஷம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு பாவத்தின் விடுதலை இல்லை, கிறிஸ்தவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது போல. ஆகவே மனம் திரும்பு என்கிற செய்தி இயேசு அறிவித்தார். அவர் தொடர்ந்து போதித்துக் கொண்டிருந்தார். நாம் தொடர்ந்து போதிக்க வேண்டும். நான் கட்டளை யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து இப்பொழுது தேவனை நோக்கி பாருங்கள். தேவனுடைய மனது பதிக்கப்பட்டிருக்கட்டும். நீதி பரிசுத்தம், நீதி சமாதானம், பரிசுத்தம் உண்டாகும் சந்தோஷம். நாம் ஜெபிப்போம். பெரியமானவர்களே, பரலோக பிதாவே, நாங்கள் உங்க முன்பாக தலை வணங்கும் பொழுது ஆண்டவரே, இந்த நாங்கள் கேட்ட வார்த்தையினுடைய உண்மையும் சத்தியம் யதார்த்தம் ஆண்டவரே எங்களுடைய சொத்தாய் மாறட்டும். வரக்கூடிய நாட்கள் இல்லை ஆண்டவர், எங்களுடைய மெய்யானதாய் மாறட்டும் ஆண்டவர். ஆண்டவர் இது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அறிவாய் மட்டும் இல்லாதபடி வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.